أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات أياما معدودات فمن كان منكم مريضا ولا سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين ومن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون
நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்த மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்றே உங்களுக்கும் அது கடமையாக்கப்பட்டுள்ளது. இதனால் நீங்கள் இறைச்சத்தை பெறலாம். கணிக்கப்பட்ட சில நாள்களாகும். எனவே உங்களுள் நோயாளியாகவோ பயணத்திலோ இருப்பவர் அத்தனை நாள்களின் நோன்புகளை மற்ற நாள்களில் நிறைவு செய்யட்டும். மேலும் இதற்கான ஆற்றல் கொண்டிருப்போர் பரிகாரமாக ஓர் ஏழைக்கு உணவளிப்பது கடமையாகும். எவர் ஒருவர் நஃபிலான நற்செயல் செய்வாரோ அது அவருக்கு மிகவும் நன்றாகும். மேலும் நீங்கள் அறிவீர்களாயின் நீங்கள் நோன்பு நோட்பது உங்களுக்கு சிறந்தது. அல்லாஹ் தஆலாவின் அருளால் ரமலான் மாதம் துவங்கிவிட்டது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது மிகவும் மகத்துவமிக்க அருள்களை கொண்ட மாதமாகும். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் தன்னுடைய அடியார்களுக்கு தன்னுடைய அருள்களை வழங்குவதற்காக மிகவும் கருணையாளனாகி விடுகின்றான். அல்லாஹ் தஆலாவோ சாதாரண நாள்களிலும் தன்னுடைய அடியார்களுக்கு எந்த அளவுக்கு அருள்களை பொழிகின்றான் என்றால் அதை பற்றி நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. குறிப்பாக அவன் இந்த மாதத்தில் ஷைத்தானை விலங்கிட்டு அவனது பிடியிலிருந்து வெளியே வருவதற்கான ஏற்பாட்டை செய்யும்போது அதற்கு உதாரணம் அளிப்பதற்கு நம்மிடம் வார்த்தைகளே இல்லை. நாம் எப்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் முன்னேறி சென்றாலும் அவனுடைய பேரருளின் வாயில்களை முன்னரை விட அதிகம் திறந்திருக்க பெறுகிறோம். ஆக இந்த மாதத்தை தன்னுடைய பேரொருள்களை பொழிந்திடுவதற்காக அல்லாஹ் தஆலா நிர்ணயித்துள்ளான். அல்லாஹ்விற்கான வணக்க வழிபாடுகளில் கடந்த நாள்களில் நாம் என்ன சோம்பேறித்தனத்தை காட்டிவிட்டோமோ, நஃபில்களை நிறைவேற்றுவதில் என்ன சோம்பேறித்தனத்தை காட்டிவிட்டோமோ, திருக்குர்ஆனை ஓதுவதில் படிப்பதில் புரிவதில் என்ன சோம்பேறித்தனத்தை காட்டிவிட்டோமோ, திருக்குர்ஆனின் போதனைகள் படி அமல் செய்வதில் என்ன சோம்பேறித்தனத்தை காட்டிவிட்டோமோ அவற்றிற்காக இந்த மாதத்தில் ஏற்பாட்டை செய்துவிட்டான். அதாவது இந்த மாதத்தில் ஃபர்ல்களையும் நஃபில்களையும் குறிப்பாக நிறைவேற்றுவதற்கான சூழல் உள்ளது. எனவே பயன்பெறுங்கள். பள்ளிவாசல்களிலும் தர்சுக்கான ஏற்பாடு இருக்கிறது. எம்டிஏவிலும் ஏற்பாடு உள்ளது. இதிலிருந்து பயன்பெற வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை தேட வேண்டும். பிறகு அந்த சூழலின் தாக்கத்தை நாம் நம்முடைய வாழ்வின் நிரந்தர அங்கமாக ஆக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அல்லாஹ்வின் அருள்களுக்கும் கருணைக்கும் நிரந்தர வாரிசுகளாக ஆகிக்கொண்டே செல்வோம். எனவே அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இந்த சூழலிலிருந்து மிகச்சிறந்த முறையில் பயன்பெறுவதற்கான முயற்சி செய்தவாறு என் பக்கம் விரைந்து வாருங்கள். மேலும் அல்லாஹுக்கு தன் அடியான் அல்லாஹின் பக்கம் வரும்போது எந்த அளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பதை ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வழிகாட்டலிலிருந்து அனுமானிக்க முடிகிறது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தொலைந்து போன தன் குழந்தை கிடைக்கும் போது தாய்க்கு எந்த அளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சி அல்லாஹுக்கு தொலைந்து போன தன் அடியான் கிடைக்கும் போது ஏற்படுகிறது. அதாவது எவர்கள் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளையும் அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகளையும் செலுத்தக்கூடியவர்கள் இல்லையோ அல்லது அதற்கான உரிமையை நிறைவேற்றியவாறு செலுத்துவதில்லையோ அதில் சோம்பல் காட்டக்கூடியவர்களோ அவர்கள் உண்மையான முறையில் இந்த உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆகிவிடும் போது அல்லாஹின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருப்பதில்லை. அல்லாஹ் தாலாவோ தன் அடியானிடம் மகிழ்ச்சி கொள்ளும் போது அவனுக்கு எந்த அளவுக்கு வழங்குகிறான் என்றால் அதற்கு அளவே இல்லை. எனவே நாம் ரமலானின் இந்த சூழலிலிருந்து பயனடைந்தவாறு உண்மையான விதத்தில் அல்லாஹின் அருள்களை ஈர்ப்பவர்களாகிவிட்டோம் என்றால் நாம் நட்பேறு பெற்றவர்களாகும். நான் ஓதிய இந்த வசனங்களில் அல்லாஹ் தாலா நமக்கு இறையச்சத்தில் சென்றவாறு அவனுடைய கட்டளைகள் படி நடப்பதன் பக்கம் கவனமூட்டியுள்ள அதே வேளையில் நோன்புடன் தொடர்புடைய சில கட்டளைகள் பற்றியும் கூறியுள்ளான். அல்லாஹ் நாம் அவனது நெருக்கத்தை பெறுபவர்களாக ஆகிவிடும் பொருட்டு அவனுடைய நெருக்கத்திற்கான அந்த வழிகளில் செல்பவர்களாக ஆகிவிடும் பொருட்டு இத்தகைய நுட்ப ஞானமிக்க மறையை ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு அருளியுள்ளான். எனவே நாம் நட்பேறு பெற்றவர்களாகும். இது முதல் வசனமாகும். இதன் முதல் கட்டளையிலேயே நமக்கு பணிவான வழிகளில் செல்வதன் பக்கம் கவனமூட்டிவிட்டான். மேலும் இதை கூறி நமக்கு பணிவை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளான். நீங்கள் நோன்பு நோற்று உங்களுடைய தனிச்சிறப்பாக இருக்கும் ஒரு செயலை ஒன்றும் செய்துவிடவில்லை. மாறாக உங்களுக்கு முன்னிருந்த மக்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய நோன்பின் வழிமுறையில் ஏதாவது வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இறைச்சத்தின்படி நடப்பது அதன் நோக்கமாக இருந்தது. மேலும் நீங்கள் இறைச்சத்தின்படி செயல்பட வேண்டும் என்பதுவே உங்களுக்கும் நோன்பிற்கான நோக்கமாக உள்ளது. அதாவது நீங்கள் தவறான விஷயங்களில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள், நல்ல விஷயங்களை மேற்கொள்ளுங்கள். போர் வீரன் ஒருவன் கேடயத்துக்கு பின்னால் தன்னைத்தான் காத்து கொள்வதற்கு முயற்சி செய்வது போன்று பாவங்கள் மற்றும் தவறான விஷயங்களிலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள். கேடயத்தை முன்னால் வைக்கும் போர் வீரன் தன்னை காத்து கொள்வது மட்டுமில்லை, அதையும் தாண்டி அவன் எதிரி மீது தாக்குதலும் தொடுக்கிறான். எனவே நீங்களும் இறையச்சத்தின்படி நடக்கிறீர்கள் என்றால் உங்களை மட்டும் காத்து கொள்ள மாட்டீர்கள், அதையும் தாண்டி ஷைத்தான் மீதும் ஷைத்தானிய சிந்தனைகள் மீதும் தாக்குதல் தொடுத்து அவனையும் கொன்று விடுவீர்கள். மேலும் இதுவே வழிமுறையாகும். இதன் மூலமே இறையச்சத்தின்படி நடந்தவாறு நோன்பிற்கான உரிமை நிறைவேற்றப்படுகிறது. இல்லையென்றால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களை பசியுடன் வைத்திருப்பதற்கு அல்லாஹுக்கு எந்த ஆசையும் இல்லை. அசல் நோக்கமோ இறையச்சத்தை உருவாக்குவதாகும். இது இல்லையென்றால் நோன்பிற்கான நோக்கமே மரணித்து விடுகிறது. இன்றைய நாள்களிலோ முஸ்லிம்கள் பலரின் பெரும்பாலான மக்களிடம் பசியோடு இருக்கும் விஷயம் கூட இருப்பதில்லை. குறிப்பாக செல்வந்தர்களான மக்கள் பெரும்பாலார் சஹர் வைப்பதிலும் மிக பெரும் ஏற்பாடு செய்கிறார்கள், இஃப்தாரும் மிக பெரும் ஏற்பாட்டில் செய்கிறார்கள். ஆனால் பாவப்பட்ட ஏழை இருக்கிறார், அவருக்கு சஹர் உணவும் இஃப்தாரும் கூட மிகவும் சிரமமாகவே கிடைக்கிறது. ஆனால் அவர்களும் நோன்பில் பசித்திருப்பதோடு சேர்த்து தண்ணீர் அருந்துவதிலிருந்தும் தவிர்ந்திருப்பது அவர்கள் இறையச்சத்தின் வழிகளையும் தேடும் போதும் தம்முடைய இறை வணக்கங்களை சீர்தூக்குவதற்கு முயற்சி செய்யும் போதும் தான் அல்லாஹாலாவின் பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கு இந்த விஷயத்தையும் எடுத்து கூறிவிடுகிறேன். செல்வந்தர்கள் தமது பகுதியிலுள்ள ஏழைகளை ரமலானில் குறிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். இஃப்தார்களில் செல்வந்தர்களை மட்டும் ஒன்று திரட்டி இஃப்தார்களிலிருந்து இன்புறக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக ஏழைகளுக்கான இஃப்தார்களுக்கும் ஏற்பாடு செய்யுங்கள். இந்த பெரும் இஃப்தார் நிகழ்ச்சிகள் நடக்கின்றனவே, அவற்றில் பொதுவாகவே எனக்கு உடன்பாடு இல்லை. இப்பொழுது இது வெளிக்காட்டுதல் மற்றும் பிதத் எனும் சாயலை பெற்றுவிட்டது. ரமலானிலோ திருக்குர்ஆனை ஓதுதல், கற்றுக் கொடுத்தல், பிறர் ஓத கேட்டல், பிறருக்கு ஓதி காட்டுதல் ஆகியவற்றின் பக்கம் அதிகம் கவனம் இருக்க வேண்டும். இறை தியானத்தின் பக்கம் அதிகம் கவனம் இருக்க வேண்டும். இபாதத்துகள் பக்கம் அதிகம் கவனம் இருக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், இதற்கு பகரமாக எந்த மக்கள் பல்வேறு வகையான வேலைகளை செய்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு வந்து இஃப்தார் விருந்துகளை உண்பதில் மூழ்கிவிடுகிறார்கள். இஃப்தாருக்கான அழைப்பு விடுத்திருப்பவர்களும் திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸை படிப்பது, திக்ரே இலாஹி செய்வது மற்றும் இபாதத்துகள் பக்கம் கவனம் செலுத்துவது ஆகியவற்றின் பக்கம் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக எப்படி இஃப்தாருக்கான சிறந்ததிலும் சிறந்த ஏற்பாட்டை செய்யலாம், எப்படி நல்லதிலும் நல்ல இஃப்தார் உணவு தயார் செய்யலாம், அதன் மூலம் மக்கள் அருமை அருமை இஃப்தாரில் அமர்க்களப்படுத்தி விட்டீர்கள் என்று தம்மை புகழ வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆக இந்த விஷயங்கள் ரமலானின் நோக்கங்கள் அல்ல. இவையோ இறையச்சத்தை விட்டும் தொலைவில் அழைத்து செல்லக்கூடிய விஷயங்களாகும். எனவே கேடயத்திலிருந்து பயன்பெறுவதற்காக கேடயத்தை சரியாக பயன்படுத்துவதும் அவசியமாகும். இல்லையெனில் ஷைத்தானோ வலம் இடம் முன்பின் இருந்து தாக்குதல் தொடுப்பான். எவ்வாறு காத்துக்கொள்வோம்? பிறகு இந்த ஷைத்தானால் அழித்துவிடக்கூடிய காயத்தை கொண்டு மனிதனை காயப்படுத்தவும் முடியும். எனவே நாம் ரமலானில் நோன்பிற்கான உரிமையை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உண்மையான நோக்கமான இறையச்சத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் தாலாவுக்காக ஆகுமான விஷயங்களிலிருந்தும் தவிர்ந்திருக்க வேண்டும். பிறகு நிச்சயமாக அல்லாஹுவின் கருணை பார்வை நம்மீது விழும். அல்லாஹ் தாலா நம்முடைய ஷைத்தானையும் விலங்கிட்டு விடுவான். நன்மைகள் செய்வதற்கான விசாலமான மைதானத்தை எவ்வித தங்கு தடையுமின்றி நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம். இபாதத்துகள் இறை வணக்கங்கள் மற்றும் ஜிக்ரே இலாஹி இறை தியானம் எனும் அரண் நம்மை அல்லாஹாலாவின் அருளால் ஷைத்தானிய தாக்குதல்கள் மற்றும் தடைகளிலிருந்து காப்பாற்றிக் கொண்டே செல்லும். ஷைத்தானை ஒன்றும் சாதாரண விஷயமாக கருதிவிடக்கூடாது. அவன் அல்லாஹ்வின் அடியார்களில் பெரும்பாலார் என்னுடைய வழிகெடுத்தலுக்கு ஆளாகி எனக்கு பின்னால் செல்வார்கள் என்று பெரும் சவால் விடுத்து கூறியுள்ளான். எனவே நாம் ரமலானில் அவனுடைய இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டும். பிறகு நாம் இபாதத்துகள் செய்தல் மற்றும் திருக்குர்ஆனின் கட்டளைகள் படி செயல்படுதல் எனும் ஆயுதத்தால் எப்பொழுதும் ஷைத்தானை எதிர்கொண்டு கொண்டே செல்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஹஜரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பின் உண்மைத்துவம் பற்றி எடுத்துரைத்தவாறு ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், நோன்பின் உண்மைத்துவத்தையும் மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். உண்மை என்னவென்றால், மனிதன் எந்த நாட்டுக்கு செல்வதில்லையோ, எந்த உலகத்தை பற்றி அறிந்திருப்பதில்லையோ, அதன் நிலைமைகளை என்ன எடுத்துரைப்பான்? நோன்பு என்பது அதில் மனிதன் பசியுடனும் தாகத்துடனும் இருப்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி அதற்கு ஓர் உண்மைத்துவமும் அதற்கான ஒரு தாக்கமும் உள்ளது. அது அனுபவத்தால் தெரிய வருகிறது. மனிதன் எவ்வளவு குறைவாக உண்கிறானோ அவ்வளவே அவனது ஆன்மா தூய்மையடைவதும் அவனது கஷ்பின் ஆற்றல்கள் அதிகரிப்பதும் மனிதனின் இயல்பில் உள்ளது. ஆனால் துர்பாகியமான முறையில் இன்றைய நாள்களிலோ நன்றாக உண்ணுதல் பருகுதல் நோன்பு எனப்படுகிறது. எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகிறார்கள், இதன் மூலம், அதாவது நோன்பின் மூலம், ஓர் உணவை குறைத்து மற்றோர் உணவை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்றே எல்லாம் வல்ல இறைவன் விரும்புகிறான். நோன்பு நோட்பவர் எப்பொழுதும் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். அவர் பசியுடன் இருப்பது மட்டும் இதன் பொருள் அல்ல, அதற்கும் மேற்பட்டு அவர் இறைவனை நினைவு கூறுவதில் மூழ்கி இருக்க வேண்டும். இவ்வாறு உலகை துண்டித்து கொண்டு முழுமையாக இறைவன் புறம் சென்றுவிடும் நிலை ஏற்படும். அதாவது அல்லா தாலாவின் பக்கம் கவனம் பிறக்க வேண்டும், உலகத்தின் மீது நாட்டம் கொள்ளக்கூடாது. ஆகவே மனிதன் உடலை மட்டும் வளர்க்கக்கூடிய ரொட்டியை விட்டுவிட்டு ஆன்மாவின் நிம்மதிக்கும் நிறைவுக்கும் காரணமாக அமையும் மற்றொரு ரொட்டியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே நோன்பின் பொருளாகும். எவர்கள் இறைவனுக்காக மட்டுமே நோன்பு நோட்கிறார்களோ, சடங்கிற்காக நோன்பு வைப்பதில்லையோ, அவர்கள் அல்லா தாலாவை புகழ்வதிலும் அவனது தூய்மையை எடுத்துரைப்பதிலும் அவனது ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதிலும் ஈடுபட்டிருக்க வேண்டும். இதனால் மற்றோர் உணவு அவர்களுக்கு கிடைத்துவிடும். எனவே ரமலானில் திருக்குர்ஆனை ஓதுதல் புரிதல் ஆகியவற்றுடன் சேர்த்து இபாதத் இறைவணக்கம் மற்றும் ஜிக்ரே இலாஹி இறைவனை நினைவு கூர்தல் ஆகியவையும் மிகவும் அவசியமாகும். உள்ளம் அல்லாஹை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவனது தூய்மையை எடுத்துரைக்க வேண்டும். அதற்காக ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள துவா இருக்கிறது, அது இல்ஹாமிய துவாவாகும். அதாவது சுப்ஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹான் அல்லாஹில் அலீம் அல்லாஹும்ம சொல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மது. இது ஒரு மிக முக்கியமான துவா ஆகும். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் ஓதுவது அவசியமாகும். இது அல்லாஹ் தாலாவின் கட்டளையாகும். இவ்வாறே ஓரிறைமையை எடுத்துரைப்பது உள்ளது, அதாவது அல்லாஹின் ஏகத்துவத்தை பறைசாற்றுவது. இதுவும் மிகவும் அவசியமானது. எனவே இவை வழிவகைகளாகும். இவை இறையச்சத்தில் முன்னேற்றமடைவதற்கு காரணமாக திகழ்கின்றன. துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் முக்கியமானவையாகும். எனவே இதன் பக்கம் நாம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் இறையச்சத்தின்படி நடப்பதற்கு எண்ணற்ற இடங்களில் வலியுறுத்துகிறான். ஒவ்வொரு நன்மையை பெறுவதற்காகவும் இறையச்சத்தை நிபந்தனையாக வைத்துள்ளான். எனவே இதன் பக்கம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய தேவையுள்ளது. ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத் வஸ்ஸலாம் அவர்களும் இதன் பக்கம் எண்ணற்ற இடங்களில், இன்னும் சொல்வதாயின் ஏறத்தாழ எல்லா சபைகளிலுமே கவனமூட்டியுள்ளார்கள். அன்னாரின் ஒரு கவிதை வரி இவ்வாறு உள்ளது. ஹரெக் நேகி கி ஜடியே எத்துக்காக, அதாவது ஒவ்வொரு நன்மையின் ஆணிவேர் இந்த இறையச்சமாகும். அப்பொழுது அல்லாஹ் அன்னாருக்கு இல்ஹாம் மூலமாக கவிதையின் அடுத்த வரியை இவ்வாறு கூறினான். அகர் ஏ ஜட் ரஹி சப் குச் ரஹாக, அதாவது இந்த ஆணி வேர் நிலைத்திருந்தால் அனைத்தும் இருக்கிறது. ஆக அல்லாஹ் தாலாவுக்கு பிடித்தது இறையச்சம்தான். இறையச்சமே ஒவ்வொரு நன்மையின் பக்கமும் அழைத்து செல்கிறது. இறையச்சமே உலக ஆடம்பரங்களை விட்டும் தூய்மையாக்குகிறது. இறையச்சத்தின் மூலமாகவே மனிதனின் பௌதீக மற்றும் ஆன்மீக என அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறுகின்றன. எனவே இறையச்சத்தை பெறுவது ஒரு நம்பிக்கை கொண்டவரின் தலையாய கடமையாக இருக்க வேண்டும். நான் கூறியது போன்று ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறையச்சம் எனும் கருத்தை பல்வேறு கோணங்களில் பல இடங்களில் எடுத்து கூறியுள்ளார்கள். இது தொடர்பாக ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சில வழிகாட்டல்களையும் முன்வைக்கிறேன். அன்னார் கூறுகிறார்கள், திருக்குர்ஆன் துவக்கத்திலேயே ஹுதல்லில் முத்தகீன் என்று கூறியுள்ளது. அதாவது இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. எனவே திருக்குர்ஆனை புரிவதற்கும் அதன்படி நேர்வழி பெறுவதற்கும் இறையச்சம் அவசியமான அசல் விஷயமாகும். இவ்வாறே பிரிதோரிடத்தில் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன் என்று கூறியுள்ளான். அதாவது தூய்மையானவர்களைத் தவிர வேறு யாராலும் அதனை தொட முடியாது. மற்ற கல்விகளில் இந்த நிபந்தனை இல்லை. கணிதம் உள்ளது, வடிவவியல் உள்ளது, மற்ற கல்வித்துறைகள் முதலியவை உள்ளன. கற்றுக்கொள்பவர் நிச்சயம் இறையச்சமுடையவராகவும் தீமைகளிலிருந்து தவிர்ந்திருப்பவராகவும் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை அவற்றில் இல்லை. மாறாக ஒருவன் எவ்வளவு தீயவனாகவும் பொல்லாதவனாகவும் இருந்தாலும் அவனும் கற்றுக்கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் இன்றைய நாள்களில் இந்த மக்கள் இந்த கல்வித்துறையில் மிக அதிகமாக முன்னேறியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், ஆனால் மார்க்கத்தின் ஞானத்தில் வெற்று வாய்வாதம் செய்பவரும் தத்துவ ஞானியும் முன்னேற முடியாது. மேலும் எவருடைய உள்ளம் சீர்கெட்டுள்ளதோ, இறையச்சத்திலிருந்து பங்கு பெற்றிருக்கவில்லையோ, அவருக்கு அந்த உண்மைகளும் இறை ஞானங்களும் திறக்க முடியாது. பிறகு மார்க்கத்தின் ஞானங்களும் உண்மைகளும் அவருடைய நாவில் ஓடுகின்றன என்று அவர் கூறுகிறார். அவர் பொய்யுரைக்கிறார். அவருக்கு மார்க்கத்தின் உண்மைகள் மற்றும் இறை ஞானங்கள் ஆகியவற்றிலிருந்து ஒருபோதும் பங்கு கிடைப்பதில்லை. மாறாக மார்க்கத்தின் உன்னதமான விஷயங்கள் மற்றும் நுண்ணிய கருத்துக்களை அறிவதற்கு இறையச்சமுடையவராக இருப்பது நிபந்தனையாகும். உதாரணமாக இந்த பாரசீக கவிதை வரியுள்ளது, உருசே ஹசரத்தே குர்ஆன் நகாப் ஆங்கே பதாரத் கே தாருல் முல்க் மானியே ராகுனத் ஹாலி ஜெஹர்கோகா. பொருள், உள்ளம் எனும் ஊரிலிருந்து எல்லா விதமான கூச்சல் சலசலப்பு ஆகியவற்றை காலியாக்கிவிடும்போதுதான் திருக்குர்ஆனின் மணமகள் முகத்திரையை அகற்றுகிறாள். அன்னார் கூறுகிறார்கள், இந்த விஷயம் உருவாகிவிடாத வரை, உள்ளம் எனும் ஊர் காலியாகிவிடாத வரை, அதாவது உள்ளம் எனும் ஊரை உலக அசுத்தங்களை விட்டும் தூய்மையாக்குவது அவசியமாகும். அது அவற்றை விட்டும் காலியாகவில்லை என்றால் பிறகு எந்த பலனும் இல்லை. அன்னார் கூறினார்கள், அந்த சலசலப்பு என்ன? இந்த கூச்சலிடுதல் என்ன? தீமைகள் அசுத்தங்கள்தான். சலசலப்பு எனப்படும் அசுத்தங்கள் என்ன? தீமைகள் அசுத்தங்கள் ஆகிய இவைதான். உலகை விரும்புதல்தான். எனினும் திருடனை போன்று ஏதாவது கூறினால் வேண்டுமானால் கூறலாம் என்பது வேறு விஷயம். அதாவது யாராவது ஒருவர் நன்மை பற்றிய விஷயங்களை எப்பொழுதாவது கூறிவிட்டார் என்றாலும் அவை மற்றவர்களிடமிருந்து திருடப்பட்ட விஷயங்களாக இருக்கும், தம்முடைய விஷயங்களாக இருக்காது. ஆனால் எவர்கள் பரிசுத்த ஆன்மாவால் உரையாடுகிறார்களோ அவர்கள் இறையச்சமின்றி உரையாடுவதில்லை. இதை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். இறையச்சம் எல்லா மார்க்க ஞானங்களின் திறவுகோலாகும். மனிதன் இறையச்சம் இல்லாமல் அவற்றை கற்க முடியாது. உதாரணமாக அல்லாஹ் தஆலா அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன் என்று கூறியிருக்கிறான். இந்த மறை இறையச்சம் கொள்ளக்கூடியவர்களுக்கு நேர்வழி வழங்குகிறது. அவர்கள் யார் யார்? அல்லதீன யுமினூன பில் கைபி, அதாவது மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்பவர்கள். அதாவது இப்பொழுது அந்த இறைவன் கண்ணுக்கு தென்படுவதில்லை, ஆனால் இறைவன் இருக்கிறான் என்று அவர்களுக்கு அல்லாஹ் தாலாவின் மீது ஈமான் இருக்கிறது. மேலும் அனுபவமும் இல்லை, ஆனால் பிறகும் இறைவன் இருக்கிறான் என்று ஈமான் கொள்கிறார்கள். பிறகு தொழுகையை நிலைநிறுத்துகிறார்கள். அதாவது தொழுகையில் தற்பொழுது முழுமையான இன்பமும் ஆர்வமும் உருவாவதில்லை. நிலைநிறுத்துதல் என்பதன் பொருள் இப்பொழுது முழுமையான இன்பமும் ஆர்வமும் உருவாகவில்லை என்பதாகும். எனினும் இன்பமின்மை, ஆர்வமின்மை மற்றும் சஞ்சலங்களிலேயே தொழுகையை நிலைநாட்டுகின்றார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் சிலவற்றை செலவு செய்கின்றார்கள். மேலும் உம்மீதும் உமக்கு முன்னரும் இறக்கப்பட்டதன் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்கள். இவை இறையச்சமுடையவர்களின் ஆரம்ப படித்தரங்களும் பண்புகளும் ஆகும் என்று கூறுகிறான். இந்த விஷயங்கள் இருக்கின்றனவே, இவையோ ஓர் இறையச்சமுடையவரின் ஆரம்ப படித்தரங்களாகும், அந்தஸ்துகளாகும், பண்புகளாகும். இந்த ஈமானிய விஷயங்கள் இருக்க வேண்டும். மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வது மற்றும் தொழுகையை நிலைநாட்டுவது ஆகிய இவை அனைத்தும் ஆரம்ப விஷயங்களாகும். அன்னார் கூறுகிறார்கள், அவர்கள் இறைவன் மீது ஈமான் கொள்கின்றார்கள், தொழுகிறார்கள், செலவு செய்கின்றார்கள். அவ்வாறே இறைவனின் வேதங்களின் மீது ஈமான் கொள்கின்றார்கள். பிறகு இதை தவிர்த்து புதிய நேர்வழி என்ன கிடைத்தது என்ற ஆட்சேபனை இங்கு எழுகிறது. அவற்றையோ முதலிலேயே செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிறகு இதைவிட முன்னோக்கி செல்வது என்ன இருக்கிறது? இதுவோ ஒரு வகையில் உள்ளதை பெறுவதாக இருக்கிறது. அதாவது முன்னரே இருப்பதையே மீண்டும் பெறுவதாக இருக்கிறது. அன்னார் கூறுகிறார்கள், இந்த கேள்விக்கான பதிலாவது எடுத்துரைக்கப்பட்டுள்ள அளவே உள்ள இந்த வாக்கியங்கள் மற்றும் இந்த சொற்கள் மனிதனின் உன்னதமான முறையில் நடந்து கொள்தல் மற்றும் முழுமையான இறைஞானத்தை குறிக்கவில்லை. இந்த இறைவணக்கங்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், சரிதான், இவற்றை செய்யுங்கள், ஆனால் இது அவனுடைய உச்சக்கட்ட பணி அல்ல, அவனுடைய இறுதியான நோக்கம் அல்ல. இவையோ ஆரம்ப விஷயங்களாகும். அதாவது அல்லாஹின் மீதும் மறைவானவற்றின் மீதும் ஈமான் கொள்வது, தொழுகைகளை தொழுவது, தொழுகைகள் விழுந்துவிட்டால் பிறகு கவனம் செலுத்துவது, ஓரளவு செலவு செய்து விடுவது ஆகிய இவையோ நன்மைகளின் பக்கம் அழைத்துச் செல்வதற்கான ஆரம்ப விஷயங்களாகும். நார் கூறுகிறார்கள், ஒருவேளை நேர்வழிக்கான இறுதி கட்டம் யுமினூன பில் கைபி, அதாவது மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வதாகவே இருந்திருந்தால் பிறகு இது எங்கு இறைஞானமானது? மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்பதுதான் நேர்வழி என்றால் பிறகு இது எங்கு இறைஞானமானது? எப்படி அல்லாஹை அடையாளம் கொண்டு கொள்ள முடியும்? எனவே எவர் திருக்குர்ஆனின் நேர்வழிக்கு கட்டுப்பட்டு நடப்பாரோ அவர் இறைஞானத்தின் உயர்தரத்தை எட்டிவிடுவார். இறைஞானத்தை பெற வேண்டும் என்றால் திருக்குர்ஆனின் நேர்வழியை படியுங்கள், அவற்றின்படி செயல்படுங்கள், பிறகு இறைஞானத்தின் அந்தஸ்து கிடைக்கப்பெறும். மறைவானவற்றின் ஞானத்திலிருந்து மனிதன் வெளியே வரும்போது, அதாவது யுமினூன பில் கைபி, அதாவது மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வது என்பதிலிருந்து வெளியேறி பார்க்கக்கூடிய நிலை வரை முன்னேற்றம் அடைவான். ஒரு வகையில் இறைவனின் இருப்பை உறுதியான கண்ணால் காணல் என்ற தரம் வரை கிடைத்துவிடும். அமல் இருந்தால்தான் ஐனுல் யகீன், உறுதியான கண்ணால் காணல் என்ற அந்தஸ்து கிடைக்கும். எனவே மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்ளுதல் என்பதிலிருந்து வெளியே வருவதற்கு திருக்குறானுடைய கட்டளைகள் படி செயல்படுவது அவசியமாகும். மறைவானவற்றின் மீது ஏன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். இன்றைய காலத்தில் ஏன் என்ற கேள்வி இளைஞர்களிடமும் பிள்ளைகளிடமும் அதிகம் எழுகிறது. எந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு தெரியவே இல்லையோ அதன் மீது நாங்கள் ஏன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வதோ ஆரம்ப கட்டமாகும். வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த மறையின்படி செயல்படுங்கள். ஈமான் கொண்ட பிறகு அதன்படி அமல் செய்வதும் அவசியமாகும். அது உங்களுக்கு அல்லாஹ் தாலாவை சரியான முறையில் அடையாளம் காட்டும். அப்பொழுது மறைவானவற்றிலிருந்து வெளியே வந்து கண்ணால் பார்க்கக்கூடிய நிலை உருவாகும். மறைவானவற்றின் மூலமாக மட்டுமன்றி அதையும் தாண்டி சுயமாக இறைவன் யார் என்பதையும் மனிதன் பார்த்து விடுவான். இதுவோ உலகத்தின் விதியாகவும் இருக்கிறது. எவர்கள் விஞ்ஞானிகளோ ஆராய்ச்சியாளர்களோ அனுபவங்களிலும் முதலில் ஒரு உத்தேசம் உருவாகிறது என்பதை அறிவார்கள். அதை அடிப்படையாக கொண்டு ஆராய்ச்சி நடைபெறுகிறது. அது உண்மையானதாக நிரூபணமாகுமோ ஆகாதோ தெரியாது. ஆனால் அதில் ஒரு கற்பனையில் ஓர் அடிப்படை அமைக்கப்படுகிறது, அதன் மீது ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வதை அடிப்படையாக ஆக்கிக்கொண்டு பிறகு திருக்குர்ஆனின் கட்டளைகளின்படி அமல் செய்யுங்கள், கடினமாக உழையுங்கள், ஆழ்ந்த கவனம் செலுத்துங்கள், பிறகு பாருங்கள், நீங்கள் கண்ணாலும் பார்த்து விடுவீர்கள். விஞ்ஞானிகளோ வெறும் தங்களுடைய ஆராய்ச்சிக்காக திருப்திக்காக அந்த ஆராய்ச்சியை செய்கிறார்கள், மேலும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படுகிறது, பிறகு மக்களுக்கு கூறுகிறார்கள். ஆனால் இங்கு வகுக்கப்பட்டுள்ள வடிவம் மற்றும் அதற்கு பிறகு ஆய்வின் மூலம் ஒவ்வொரு மனிதனும் பலனடைய முடியும். இதுதான் இஸ்லாத்தின் சிறப்பாகும். இதுதான் மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வதன் அசல் உண்மைத்துவமாகும். நார் கூறுகிறார்கள், இவ்வாறே தொழுகையை குறித்து ஆரம்ப நிலையோ இதுவாகவே இருக்கின்றது. அது எடுத்துரைக்கப்பட்டது. அதாவது தொழுகையை நிலைநிறுத்துகிறார்கள். கியாம் என்பதன் பொருள் நிற்க வைத்தல் என்பதாகும். அதாவது தொழுகை ஒரு வகையில் விழுந்து கொண்டே இருக்கிறது. விழுவது என்பதன் பொருள் அதில் ஆர்வமும் இன்பமும் இருப்பதில்லை, ஆர்வமின்மை மற்றும் சஞ்சலங்களின் தொடராக இருக்கிறது. எனவே அதில் அந்த ஓர் ஈர்ப்பும் தன் பக்கம் இழுத்தலும் இல்லை. மனிதன் எவ்வாறு பசியாலும் தாகத்தாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் ஓடுகின்றானோ அதே போன்று தொழுகைக்காக பித்துப்பிடித்தவனாக ஓட வேண்டும். ஆனால் அவன் நேர்வழி பெறும் பொழுது பிறகு இந்த சூழ்நிலை இருக்காது. அவனிடம் ஓர் ஆர்வம் உருவாகும், தொழுகையிலும் ஓர் இன்பம் ஏற்படும், சஞ்சலங்களுக்கான தொடர் முடிவுக்கு வந்து மன நிறைவும் நிம்மதியும் துவங்கிவிடும். அன்னார் கூறுகிறார்கள், ஒருவருடைய ஏதோ ஒரு பொருள் தொலைந்து விட்டது. அப்பொழுது அவன், சற்று பொறுத்திருங்கள், தொழுகையில் ஞாபகம் வந்துவிடும் என்று கூறினான். இதுவோ முழுமையானவர்களுடைய தொழுகையாக இருப்பதில்லை. ஏனென்றால் அதிலோ ஷைத்தான் அவர்களிடம் சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்றான். அதாவது பொருள் தொலைந்து விட்டது. அதற்கு அவன் கூறுகிறான், சரி, வெறுமனே அது நினைவுக்கு வரவில்லை, சரி தொழலாம், தொழுகையில் என்னுடைய சிந்தனைகள் இங்கும் அங்கும் சென்று கொண்டே இருக்கும், கடைசியில் ஒருவேளை நான் அந்த பொருளை எங்கே வைத்தேன் என்ற விஷயம் நினைவுக்கு வந்துவிடலாம். ஆக இந்த தொழுகை முழுமையானவர்களின் தொழுகை அல்ல, இவை ஷைத்தானிய சஞ்சலங்களாகும். ஆனால் முழுமையானவர் என்ற தரம் கிடைக்கும் பொழுது எல்லா நேரமும் அவர் தொழுகையிலே இருப்பார். அதாவது எல்லா நேரமும் அல்லாஹ் நினைவிருப்பான். மேலும் ஆயிரக்கணக்கான வியாபாரங்களும் லாபங்களும் கூட அவரிடம் எந்த ஒரு இடையூறையும் தடையையும் ஏற்படுத்த முடியாது. உலகத்தின் பணிகளும் நடக்கும், இறைவன் மீதான அச்சமும் இருக்கும், இறைவனும் நினைவிருப்பான். அன்னார் கூறுகிறார்கள், இவ்வாறே மற்ற தன்மைகளும் வெறுமனே கூட்டின் வடிவத்தில் மட்டும் இருக்காது, அவற்றில் நிகழ்வு என்ற தன்மை உருவாகிவிடும். மறைவானவற்றிலிருந்து பார்த்தல் என்பதை அடைந்துவிடும். இந்த படித்தரங்கள் வெறும் எடுத்துச் சொல்வதற்காக இல்லை. நான் எடுத்து கூறியுள்ள இந்த படித்தரங்கள் சொல்வதற்காக மட்டுமல்ல, அதாவது கதையாக உங்களுக்கு கூறிவிட்டேன், நீங்களும் சிறிது நேரம் அதை கேட்டுவிட்டு இன்பமடைந்து விட்டீர்கள் என்று அல்ல. இது ஒரு கருவூலமாகும். இதை விட்டுவிடாதீர்கள், இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுடைய வீட்டிலேயே இருக்கிறது. சிறிதளவு கடினமாக உழைத்தும் முயற்சி செய்தும் இதை உங்களால் பெற முடியும். எனவே இன்று நம்முடைய பணியாவது இந்த சூழலில் இருந்து பயனடைந்தவாறு அந்த கருவூலத்தை வெளியே எடுப்பதற்காக கடினமாக உழைக்க வேண்டும். மேலும் நாமும் அல்லாஹ் தாலாவின் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடும் பொருட்டு முயற்சி செய்யுங்கள். பிற கண்ணார் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இறையச்சமுடையவராக ஆகாதவரை, இறையச்சத்தை மேற்கொள்ளாதவரை துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இறையச்சத்திற்கு இரண்டு வகைகள் இருக்கின்றன. ஒன்று அறிவு சம்பந்தப்பட்டது, இன்னொன்று அமல் சம்பந்தப்பட்டது. அறிவு தொடர்பாக எடுத்து கூறப்பட்டு விட்டது, அதை பற்றி கூறிவிட்டேன். ஒருவர் இறையச்சமுடையவராக ஆகாதவரை மார்க்கத்தின் ஞானங்கள் கிடைப்பதில்லை, உண்மைகள் மற்றும் இறை ஞானங்கள் திறப்பதில்லை. அமல் தொடர்பாக இதுவாகும். இறையச்சமுடையவராக ஆகாதவரை தொழுகை, நோன்பு மற்றும் மற்ற இறைவணக்கங்கள் குறையுடையவையாக இருக்கின்றன. இந்த விஷயத்தையும் நன்றாக நிர்வகித்துக் கொள்ளுங்கள். இறைவனின் இரண்டு கட்டளைகள் இருக்கின்றன. ஒன்று, அவனுடன் யாரையும் இணையாக்காதீர்கள். அவனுக்கும் யாரையும் இணையாக்காதீர்கள். அவனுடைய பண்புகளுக்கும் யாரையும் இணையாக்காதீர்கள். அவனுடைய வணக்க வழிபாடுகளிலும் யாரையும் இணையாக்காதீர்கள். இரண்டாவது விஷயம், மனித குலத்துடன் அனுதாபத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹுக்கான உரிமையை செலுத்துங்கள், அடியார்களுக்கான உரிமையை செலுத்துங்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், வமன் யத்தகில்லாஹ யஜ் அல்லஹு மஹ்ரஜா வ யர்சுக்குஹு மின் ஹைஸு லா யஹ்தசிப். எனவே இறையச்சம் எப்படிப்பட்ட ஒன்று என்றால், அது யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு ஒரு வகையில் உலகம் முழுவதிலும் உள்ள அருள்கள் கிடைத்துவிட்டன. இறையச்சத்தை மேற்கொள்வீர்களாயின் எத்தகைய ஏற்பாடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் என்றால், எத்தகைய இடங்களிலிருந்தெல்லாம் வாழ்வுக்கு தேவையானவற்றை வழங்குவான் என்றால், அங்கிருந்து கிடைக்கும் என்று நீங்கள் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டீர்கள். நார் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், இறையச்சமுடையவர் ஒருபோதும் யாருடைய தேவையுடையவராகவும் இருப்பதில்லை. மாறாக அவர் எப்படிப்பட்ட தரத்தில் இருப்பார் என்றால், அவர் எதை விரும்புகின்றாரோ அதை அவர் கேட்பதற்கு முன்னால் இறைவன் அவருக்கு வழங்கிவிடுகின்றான். எனவே இறையச்சமுடையவருக்கு உலகத்தின் ரிஸ்கையும் வழங்குகிறான். அது அல்லாஹுடைய வாக்குறுதியாகும். அன்னார் கூறுகிறார்கள், நான் ஒருமுறை ஆன்மீக காட்சியில் அல்லாஹை உருவக வடிவில் கண்டேன். அவன் என் கழுத்தில் கையை வைத்து கூறினான், பஞ்சாபி மொழியில், ஜே தூ மேரா ஹோ ரஹே சப் ஜக் தேரா ஹோ. பொருள், நீ என்னுடையவனாகிவிட்டால் முழு உலகமும் உன்னுடையதாக ஆகிவிடும். அன்னார் கூறுகிறார்கள், இது எப்படிப்பட்ட ஒரு குறிப்பு என்றால், இது எல்லா நபிமார்கள், இறை நேசர்கள் மற்றும் நல்லடியார்களால் சோதித்து பார்க்கப்பட்டதாகும். நீங்களும் சோதித்து பாருங்கள். அன்னார் கூறுகிறார்கள், நமது ஜமாத் இறையச்சத்தின் வழிகளில் அடியெடுத்து வைக்க வேண்டும். மேலும் தம்முடைய எதிரியின் அழிவால் தேவையில்லாமல் மகிழ்ச்சி அடையக்கூடாது. இஸ்ரவேலர்களின் எதிரிகள் தொடர்பாக தௌராத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, நான் அவர்களை ஏன் அழித்தேன் என்றால், அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் தீயவர்கள் என்பதனால்தான் அவர்களை அழித்தேன், நீங்கள் நல்லவர்கள் என்பதனால் அல்ல. உங்களுடைய நன்மையின் காரணமாக எதிரிகள் அழியவில்லை, மாறாக அவர்கள் தங்களுடைய தீமையின் காரணமாக அழிந்து விட்டார்கள். எனவே நல்லவர்களாக ஆவதற்கு முயற்சி செய்யுங்கள். அன்னார் கூறுகிறார்கள், எனது கவிதை வரி ஒன்று இருக்கிறது, ஹரக் நேகி கி ஜடிய எத்துக்காக அகரிய ஜட் ரஹி சப் குச்சிரகாக. அதாவது, ஒவ்வொரு நன்மையின் ஆணி வேர் இந்த இறையச்சமாகும். இந்த ஆணி வேர் நிலைத்திருந்தால் அனைத்தும் இருக்கிறது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், இறையச்சம் ஒரு விஷமுறிவாகும். அதை பயன்படுத்துபவர் எல்லா நஞ்சுகளிலிருந்தும் தப்பித்து விடுகின்றார். ஆனால் இறையச்சம் முழுமையானதாக இருக்க வேண்டும். இறையச்சத்தின் ஏதாவது ஒரு கிளையின்படி அமல் செய்வது எப்படி என்றால், உதாரணமாக ஒருவருக்கு பசி எடுத்திருக்கிறது, அவர் ஒரு தானியத்தை சாப்பிட்டு விட்டார் என்றால், அதை சாப்பிடுவதும் சாப்பிடாமல் இருப்பதும் ஒன்றுதான் என்பது வெளிப்படையான விஷயம். அவ்வாறே தண்ணீருக்கான தாகம் ஒரு துளியால் தணிய முடியாது. இந்த நிலைதான் இறையச்சத்தினுடையதாகும். ஏதாவது ஒரு கிளையின்படி அமல் செய்வது அருள் இறங்குவதற்கு காரணமாக அமைய முடியாது. ஆக எதை பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறானோ அதுவே இறையச்சமாகும். அதாவது, இன் அல்லாஹ் மஅல்லதீன தக்கவ். பொருள், நிச்சயமாக அல்லாஹ் இறையச்சம் கொண்டவருடன் இருக்கின்றான். இறைவன் உடனிருப்பது இவர் இரையச்சமுடையவர் என்பதை கூறிவிடுகின்றது. அதாவது உண்மையான இரையச்சம் இருக்கிறது என்றால் இறைவன் தானே தன்னுடைய அருளால் வெளிப்படுவதை காட்டிவிடுகின்றான். மேலும் அவனுடைய அருளும் வெளிப்படுகிறது. எனவே இது இரையச்சமாகும். இதை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், கூற்று மீண்டும் கூறுவதாக அமைகின்றது. மீண்டும் மீண்டும் அதே விஷயங்கள் வருகின்றன. எனினும் கவனக்குறைவு இருக்கிறது. ஒருபுறம் அறிவுரைகள் கேட்கப்படுகின்றன, உள்ளத்தில் இறைச்சத்தை பெறுவதற்காக உத்வேகம் உருவாகிறது, ஆனால் மீண்டும் கவனக்குறைவு ஏற்பட்டு விடுகிறது. எனவே நமது ஜமாத் இந்த விஷயத்தை மிகவும் அதிகமாக நினைவில் கொள்ள வேண்டும். என் நிலையிலும் அல்லாஹை மறந்துவிடக்கூடாது. எல்லா நேரமும் அவனிடமிருந்தே உதவி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவனின்றி மனிதன் ஒன்றுமல்ல. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், அவனால் ஒரு நொடிப்பொழுதில் உங்களை அழித்துவிட முடியும். பல்வேறு வகையான துன்பங்களும் மின்னல்களும் இருக்கின்றன. அச்சமற்று தைரியத்துடன் நிற்பதற்கான இடம் அல்ல. இந்த உலகத்திலும் நரகம் இருக்கலாம், பெரும் பெரும் மின்னல்கள் வரலாம். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், இப்பொழுது இன்றைய நாள்களிலோ அணு ஆயுத போர்களை பற்றிய பேச்சுக்கள் பேசப்படுகின்றன. ஆக அதுவும் ஒரு நரகம்தானே? அது அல்லாமல் வீசப்படக்கூடிய குண்டுகளும் நெருப்பின் உருண்டைகள் தானே? நான் கூறுகிறார்கள், நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும், இறைவன் தானாக உதவிக்கரத்தை நீட்டாத வரை, தனது அருளால் தானே அந்த இன்னலை அகற்றிடாத வரை எவரும் யாருடைய இன்னலிலும் உதவ முடியாது, எவரும் அனுதாபத்தில் பங்கு கொள்ள முடியாது. எனவேதான் ஒவ்வொருவரும் இறைவனுடன் மறைவான தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். அதாவது மறைவான தொடர்பை இறைவனுடன் வைத்திருக்க வேண்டும். எவர் ஒருவர் துணிச்சலுடன் பாவம், தீமை, அசுத்தம் மற்றும் குற்றத்தில் மூழ்கி இருக்கின்றாரோ அவர் பயங்கரமான நிலைமையில் இருக்கிறார். அல்லாஹ்வின் தண்டனை அவருக்காக காத்து கொண்டிருக்கின்றது. கருணையாளனான அல்லாஹின் கருணையை மீண்டும் மீண்டும் வேண்டுகிறீர்கள் என்றால் இறையச்சத்தை மேற்கொள்ளுங்கள். இறைவனை கோபப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். எப்பொழுது வரை இறைவனுக்கு அஞ்சக்கூடிய நிலை இருக்காதோ, இது மிகவும் முக்கியமான விஷயமாகும். அன்னார் கூறுகிறார்கள், எப்பொழுது வரை இறைவனுக்கு அஞ்சக்கூடிய நிலை இருக்காதோ அப்பொழுது வரை உண்மையான தக்வா கிடைக்க முடியாது. இறையச்சம் உடையவராவதற்கு முயற்சி செய்யுங்கள். இறையச்சத்தை மேற்கொள்ளாத மக்கள் அழிய ஆரம்பிக்கும் பொழுது இறையச்சமுடைய மக்கள் காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள். இப்படிப்பட்ட தருணத்தில் அவர்களுடைய கட்டுப்படாமை அவர்களை அழித்து விடுகின்றது. மேலும் இவர்களின் இறையச்சம் இவர்களை காப்பாற்றி விடுகின்றது. மனிதன் தன்னுடைய சாதுரியங்கள், தீய செயல்கள் மற்றும் நம்பிக்கை துரோகங்களை கொண்டு தப்பிக்க விரும்பினால் அவனால் ஒருபோதும் தப்பிக்க முடியாது. அல்லாஹின் அருள் இல்லாதவரை எந்த ஒரு மனிதனாலும் தன் உயிரையும் பாதுகாத்து கொள்ள முடியாது, தன்னுடைய பொருளையும் பாதுகாத்து கொள்ள முடியாது, மற்றும் தன்னுடைய சந்ததிகளையும் பாதுகாத்து கொள்ள முடியாது. மேலும் எந்த ஒரு வெற்றியையும் பெற முடியாது. இறைவனுடன் மறைவான முறையில் கண்டிப்பாக தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இபாதத்துகள், இறை தியானம் மற்றும் அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி அமல் செய்து இந்த மறைவான தொடர்பு உருவாகின்றது. நார் கூறுகிறார்கள், இறைவனுடன் மறைவான முறையில் கண்டிப்பாக தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். பிறகு அந்த தொடர்பை பாதுகாத்து வைக்க வேண்டும். அதாவது இது நிரந்தரமாக இருக்க வேண்டும். இந்த தொடர்பை பாதுகாத்து வைப்பவரே அறிவுள்ள மனிதராவார். எவர் இந்த தொடர்பை பாதுகாத்து வைப்பதில்லையோ அவர் முட்டாளாவார். அவர் தனது சாமர்த்தியத்தின் மீது கர்வம் கொள்கிறார். அவர் அழிக்கப்படுவார். மேலும் ஒருபோதும் அவர் நோக்கத்தை அடைய மாட்டார், வெற்றி பெற மாட்டார். பாருங்கள், இந்த வானம், பூமி மற்றும் இவற்றில் தென்படக்கூடிய அனைத்தும் ஆகிய இவ்வளவு பெரிய தொழிற்சாலை இறைவனுடைய மறைவான கையின்றி இயங்க முடியுமா? ஒருபோதும் முடியாது. நினைவில் கொள்ளுங்கள், அமைதி நிலையில் அஞ்சுபவர் அச்சத்தின் நிலையில் காப்பாற்றப்படுகின்றார். எவர் அச்சத்தின் நிலையில் அஞ்சுகிறாரோ அது ஒன்றும் சிறப்புக்குரிய விஷயம் அல்ல. இப்படிப்பட்ட தருணத்திலோ நிராகரிப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள் மற்றும் மார்க்கமற்றவர்களும் கூட அஞ்சுகிறார்கள். ஃபிரௌனும் கூட இப்படிப்பட்ட தருணத்தில் அஞ்சு இவ்வாறு கூறினான், ஆமந்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ரா வ அன மினல் முஸ்லிமீன். பொருள், இஸ்ரவேலர்கள் நம்பிக்கை கொண்ட அந்த இறைவன் மீது நான் நம்பிக்கை கொள்கின்றேன். அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. மேலும் நான் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களின் ஒருவன் ஆவேன். நார் கூறுகிறார்கள், அதனால் அவனுக்கு இந்த அளவு மட்டுமே பயன் ஏற்பட்டது. அதாவது அல்லாஹ் கூறினான், உன் உடலையோ நாம் பாதுகாத்து விடுவோம், ஆனால் உன் உயிரை இப்பொழுது பாதுகாக்க மாட்டோம். இறுதியில் இறைவன் அவனுடைய உடலை ஒரு கரையில் ஒதுங்க செய்து விட்டான். அவன் குள்ளமான ஒரு மனிதனாக இருந்தான். சுருங்கக்கூறின், குற்றம் மற்றும் பாவத்தின் பக்கம் மனிதன் முன்னேறும் போது பிறகு லா இஸ்தஹிருன சாதம் வலா இஸ்தக்திமூன் என்ற வசனத்தில் உள்ள விவகாரம் தான் இருக்கிறது. அதாவது அதிலிருந்து ஒரு நொடிப்பொழுதும் பின்னாலும் விருந்துவிட முடியாது, முன்னாலும் செல்ல முடியாது. எனவே குறிப்பிட்ட முடிவு காலம் எனும் இன்னல் வந்துவிட்ட பிறகு அது முன்பின் செல்வதில்லை. மனிதன் முன்னரே இறைவனோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும். ஆக நம்மில் இந்த ரமலானிலிருந்து உண்மையான முறையில் பலன் பெற்றவாறு தமது இறையச்சத்தின் தரத்தை இறைவன் நம்மிடம் விரும்பும் அந்த தரத்திற்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நட்பேறு பெற்றவர்கள் ஆவார்கள். பிறகு அடுத்த வசனம் நோன்பு பற்றியது. அதில் அல்லாஹாலா சில அடிப்படையான கட்டளைகளை வழங்கியிருக்கிறான். அன்னார் கூறுகிறார்கள், இந்த கணிக்கப்பட்ட சில நாள்களிலும் அல்லாஹ் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருந்தும் உங்களுக்கு வசதியை வழங்குகிறான். எனவே நோயாளியாகவோ பயணியாகவோ இருப்பவர்கள் தங்கள் மீது தேவையில்லாத சுமையை சுமத்தி கொள்ளக்கூடாது. பின்னர் உடல்நலம் பெற்ற பிறகு அல்லது பயணம் முடிவடைந்த பிறகு நோன்புகளை முழுமை செய்து கொள்ள வேண்டும். எனவே கடமையை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும், ஆனால் தேவையில்லாத சுமையையும் சுமத்தி கொள்ளக்கூடாது என்று கூறியுள்ளான். அல்லாஹ் இயல்பான மற்றும் திடீரென ஏற்படக்கூடிய நிர்பந்தங்களையும் கருத்தில் கொண்டுள்ளான். எனவே அல்லாஹ் மனிதனின் இறைச்சத்திற்கு மதிப்பளித்தவாறு, அதாவது அவன் இறைவனுக்காக ஆகுமான விஷயங்களிலிருந்தும் தன்னை தடுத்து கொண்டான் என்று மனிதனுடைய நிர்பந்தங்களில் அவனுக்கு வசதியையும் ஏற்படுத்தி தந்துவிட்டான். எனவே சில மக்கள் இறைவன் மிக பெரும் சுமையை எங்கள் மீது சுமத்திவிட்டான், சில கட்டளைகள் எப்படி இருக்கின்றனவென்றால் அவற்றை நிறைவேற்றுவது மிகவும் கஷ்டமாகும் என்று கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் எந்த ஒரு கட்டளையும் கஷ்டமானது அல்ல. ஒவ்வொன்றுடனும் வசதிகள் உடனே இருக்கின்றன. அல்லது மார்க்கம் எங்கள் மீது சுமையை சுமத்துகிறது, அல்லது மார்க்கமற்றவர்கள் அல்லது மார்க்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை ஏற்கக்கூடியவர்கள் மத்தியில் குழப்பத்தை உருவாக்குவதற்காக, என்ன இது, மார்க்கத்தின் கட்டுப்பாடுகளில் பிணைக்கப்பட்டுள்ளீர்கள், இவையோ உங்களுடைய மனித உரிமைகளை பறிக்கின்றன என்று கூறுகின்றார்கள். இந்த வசனத்திலும் இந்த மக்களுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது, அதாவது நோன்புகள் கடமையாக்கப்பட்டுள்ளன. நோன்பு அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறக்கூடியவராக ஆக்குகிறது, ஆனால் அவ்வாறு இருந்தும் இயல்பான எதிர்பார்ப்புகள் மற்றும் தேவைகளையும் இறைவன் கருத்தில் கொண்டுள்ளான். மேலும் உங்களுக்கு வசதியை வழங்குகின்றான். ஆண்டின் நடுவில் எந்த நேரத்திலும் உங்களுடைய நோன்புகளை முழுமை செய்து கொள்ளுங்கள். ஆற்றல் படைத்தவர்கள் தங்களுடைய விடுபட்ட நோன்புகளுக்காக ஓரளவு ஃபித்யாவும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவர் மீதும் கடமை அல்ல, எவர் வசதி படைத்தவரோ அவர் கொடுக்க வேண்டும். இதனால் இரட்டிப்பு நட்கூலி கிடைக்கின்றது. இது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கூடுதல் நன்மையாக இருக்கும். ஆக அல்லாஹோ இவ்வாறு வழங்குவதற்கான ஏற்பாடு செய்கின்றான். பிறகு பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இருக்கின்றார்கள், அல்லது நிரந்தர நோயாளிகள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நல்வாய்ப்புக்கு ஏற்ப ஃபித்யா வழங்குமாறு வழிகாட்டிவிட்டான். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா மறைவானவற்றை அறிபவனாக இருக்கின்றான், அவன் எண்ணங்களை அறிகின்றான். எனவே நீங்கள் நல்ல எண்ணத்துடன் இதை கொடுக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஃபித்யா நோன்பு நோற்பதற்கு பகரமானதாகும் என்று கூறிவிட்டான். ஃபித்யாவினால் ஏழைகளுக்கு உதவி கிடைக்கிறது. ஒரு வகையில் இங்கு மீண்டும் அடியார்களுக்கு உரிமையை செலுத்துவதையும் இபாதத்தின் நற்கூலியின் தரத்தை வழங்கிவிட்டான். இப்பொழுது ஃபித்யாவிலிருந்து பலன் பெறுபவர்கள் யார்? ஏழை மக்கள். ஆனால் அதற்கான நற்கூலி இபாதத்திற்கு நிகரானதாக ஆகிவிட்டது. இதுதான் இஸ்லாத்தின் இறைவனாவான். அவன் கருணையின்றி வேறு ஒன்றுமே இல்லை. பிறகும் மனிதன் அவனுடைய கருணையை பெறக்கூடியவனாகவில்லை என்றால் அது அவனுடைய துர்பாகியமாகும். இந்த கருத்தை மேற்கொண்டு திறந்தவாறு ஹஜரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஃபித்யா எதனால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று ஒருமுறை எனது உள்ளத்தில் தோன்றியது. அப்பொழுது நல்வாய்ப்புக்காக என்பது தெரிய வந்தது. இதன் மூலம் நோன்புக்கான நல்வாய்ப்பு அவருக்கு கிடைக்கப்பெற வேண்டும். அல்லாஹ்வே நல்வாய்ப்பு வழங்குகின்றான். ஒவ்வொன்றையும் அல்லாஹ்விடமிருந்தே நாம் கேட்க வேண்டும். எல்லாமல்ல இறைவன் முழுமையான ஆற்றல் பெற்றவனாவான். அவன் நாடினால் வயிற்றுப்போக்கு உள்ள ஒருவனுக்கும் நோன்பு வைப்பதற்கான ஆற்றலை வழங்க முடியும். அந்த ஆற்றல் கிடைத்துவிட வேண்டும் என்பதே ஃபித்யாவின் நோக்கமாகும். மேலும் இது அல்லாஹ்வின் அருளினால் ஏற்படுகிறது. ஆக என்னுடைய பார்வையில் மனிதன், இறைவா இது உனது அருளுக்குரிய ஒரு மாதமாகும், நான் இதிலிருந்து இழப்பிற்குரியவனாக ஆகப் போகிறேன், அடுத்த ஆண்டு உயிரோடு இருப்பேனா இல்லையா என்று என்ன தெரியும், அல்லது அந்த விடுபட்ட நோன்புகளை நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்று எனக்கு தெரியவில்லை என்று துவா செய்ய வேண்டும். அது மிகச்சிறந்ததாகும். மேலும் அவனிடம் நல்வாய்ப்பை வேண்ட வேண்டும். இப்படிப்பட்ட உள்ளத்துக்கு இறைவன் கண்டிப்பாக ஆற்றலை வழங்குவான் என்று எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கின்றது. எனவே நோன்புகளை வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் ஃபிதியாவையும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நோன்புகள் நோற்பதற்கும் நல்வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற நியத்தில் கொடுக்க வேண்டும். ஆனால் எவ்வாறாயினும் எங்கு அல்லாஹ் சலுகை அளித்து இருக்கின்றானோ அதன்படி அமல் செய்வதும் அவசியமாகும். இதுதான் இறையச்சமாகும். இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதுதான் உண்மையான இறையச்சமாகும். எனவே இந்த கருத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், அசல் விஷயம் என்னவென்றால், திருக்குர்ஆனின் சலுகைகள் படி அமல் செய்வதும் இறைச்சமாகும். அல்லாஹாலா பயணிகள் மற்றும் நோயாளிகளுக்கு மற்ற நாள்களில் நோன்பு வைப்பதற்கான அனுமதியையும் சலுகையையும் வழங்கியிருக்கின்றான். எனவே அந்த கட்டளைப்படியும் அமல் செய்ய வேண்டும். நான் படித்திருக்கின்றேன், பெரும்பாலான பெரியோர்கள் ஒருவர் பயணத்திலோ அல்லது நோயிலோ நோன்பு வைக்கிறார் என்றால் அது குற்றமாகும் என்றே கூறியிருக்கிறார்கள். பாவமாகும். ஏனென்றால் நோக்கமோ அல்லாஹின் விருப்பத்தை பெறுவதாகும், தனது இஷ்டத்துக்கு செயல்படுவது அல்ல. அல்லாஹின் திருப்தி கட்டுப்படுதலில் இருக்கிறது. அவன் என்ன கட்டளை வழங்குகின்றானோ அதற்கு கட்டுப்பட வேண்டும். தன் தரப்பிலிருந்து அதில் எந்த ஒரு அடிக்குறிப்பையும் எழுதி கொள்ளக்கூடாது. தன்னுடைய சுய விளக்கங்களை கொடுக்கக்கூடாது. உதாரணமாக, இன்றைய நாள்களில் அறிஞர்கள் தங்களுடைய அறிவின் மீது இருக்கக்கூடிய அகந்தையால் இவ்வாறு செய்கின்றார்கள். இப்பொழுதோ சமூக ஊடகத்தில் அவர்களுக்கு ஒரு தளம் கிடைத்துவிட்டது. அதிலோ மார்க்க சட்டம் தொடர்பான வினோதமான நகைப்புக்குரிய விஷயங்களையும் மார்க்க தீர்ப்புகளையும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் அன்னார் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், அவனோ ஃபமங்கானமிங்கும் மரீதன் அவ் அலா சஃபரிம் ஃபஇத்தத்து மின் அய்யாமி நுஹர் என்று கட்டளையிட்டுள்ளான். எனவே உங்களில் நோயாளியாகவோ பயணியாகவோ இருப்பவர் அத்தனை நோன்புகளை மற்ற நாள்களில் முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் எப்படிப்பட்ட பயணமாக இருந்தால் அல்லது எப்படிப்பட்ட நோயாக இருந்தால் என்று வேறு எந்த ஒரு நிபந்தனையையும் வைத்துவிடவில்லை. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், எவர் ஒருவர் நோயாளியாகவோ பயணியாகவோ இருக்கக்கூடிய நிலையில் ரமலான் மாதத்தில் நோன்புகளை நோக்கின்றாரோ அவர் இறைவனின் தெளிவான கட்டளைக்கு மாறு செய்கின்றார். இறைவன் நோயாளிகளும் பயணிகளும் நோன்பு வைக்கக்கூடாது என்றும், நோயிலிருந்து குணமடைந்த பிறகும் பயணம் முடிந்த பிறகும் நோன்புகளை வைக்க வேண்டும் என்றும் தெளிவாக கூறிவிட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் இந்த கட்டளைப்படி அமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஈடேற்றம் அவனுடைய அருளால்தான் கிடைக்குமே அன்றி தம்முடைய அமல்களின் ஆற்றலை காட்டி எவரும் ஈடேற்றத்தை பெற முடியாது. நோயாளிகளும் பயணிகளும் நோன்பு வைப்பார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் கட்டளைக்கு மாறு செய்தது அவர்களுக்கு பொருந்தும். ஒரு நபர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ரமலான் மாதத்தில் பயணத்து நிலையில் நோன்பு வைத்தல் மற்றும் தொழுகையை பற்றி கேள்வி கேட்டார். அதற்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானில் பயணத்து நிலையில் நோன்பு வைக்காதீர். அதற்கு அந்த நபர், அல்லாஹ் தூதரவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு நோன்பு வைப்பதற்கான ஆற்றல் இருக்கிறது என்று கூறினார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், நீர் அதிகம் ஆற்றல் பெற்றவரா அல்லது அல்லாஹுவா என்று கேட்டார்கள். மேலும் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் எனது உம்மத்தின் நோயாளிகளுக்கும் மற்றும் பயணிகளுக்கு ரமலானில் பயணத்தின் நிலையில் நோன்பு வைக்காமல் இருப்பதை ஒரு சதக்காவாக, ஒரு சலுகையாக ஆக்கிவிட்டான். அவன் உங்களில் ஒருவருக்கு ஒன்றை அன்பளிப்பாக வழங்கி அந்த மனிதன் அந்த பொருளை அன்பளிப்பு வழங்கியவனுக்கு திருப்பி கொடுத்து விடுவதை உங்களில் எவராவது விரும்புவாரா? எனவே அல்லாஹின் கட்டளைகள்படி அமல் செய்யுங்கள். இதுவே இறையச்சமாகும். எந்த நன்மையும் அவன் கூறும் பொழுது நிறைவேற்றுங்கள். எந்த நேரத்தில் நிறைவேற்றுமாறு கூறுகிறானோ அப்பொழுது நிறைவேற்றுங்கள். எதை விடுமாறு கூறுகிறானோ அதை விட்டுவிடுங்கள். அல்லா தாலா நமக்கு அல்லாஹின் விருப்பத்தின் வழியில் நடந்தவாறு இறையச்சத்தோடு ரமலானை கழிப்பதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. நமக்கு நம்முடைய இறையச்சத்தின் தரத்தை உயர்த்துவதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. நாம் நோன்பில் இருந்து தப்பிப்பதற்காக சாக்குப்போக்கு தேடக்கூடியவர்களாக ஆகாமல் இருப்போமாக. நாம் தேவையில்லாத கடினத்தை நம் மீது சுமத்தி கொள்ளக்கூடியவர்களாக ஆகாமல் இருப்போமாக. எப்பொழுதும் இஸ்லாத்தின் அழகான போதனைகள் படி செயல்படக்கூடியவர்களாக இருப்போமாக. இந்த ரமலானில் நாம் அல்லாஹ் தஆலாவின் எண்ணற்ற அருள்களை பெறக்கூடியவர்களாக இருப்போமாக. ஒவ்வொரு நாளும் நமக்கு பரக்கத்துகள் மற்றும் கருணைகளுக்கான வழிவகைகளை கொண்டு வரட்டுமாக. நாம் ரமலானில் இருந்து உண்மையான முறையில் பலன் பெறக்கூடியவர்களாக ஆவோமாக. இந்த ரமலான் நம்மை அல்லாஹ் தஆலாவுக்கு மிக அருகில் கொண்டு செல்லக்கூடியதாக ஆகட்டுமாக. நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆக்களை செய்வதற்கான நல்வாய்ப்பு கிடைக்கட்டுமாக. முழு உலகின் அகமதிகள் ஜமாத்தின் முன்னேற்றங்களுக்காகவும் எல்லாவிதமான சிரமங்கள் விலகுவதற்காகவும் துவா செய்யுங்கள். அரசாங்கங்கள் மற்றும் ஒவ்வொரு தீயவரின் தீங்கிலிருந்து அல்லாஹ் தாலா நம்மை பாதுகாத்து வைப்பானாக. இறை வழியில் சிறை சென்றவர்களின் விடுதலைக்காகவும் துவா செய்யுங்கள். அவர்களில் சிலர் பெரும் சிரமத்தில் சிக்கியுள்ளார்கள். மேலும் இவ்வாறு துவா செய்யுங்கள், ஒருபோதும் நம்முடைய எந்த ஒரு தடுமாற்றமும் காரணமாகவும் விடுபட்டிராத வகையில் அல்லாஹ் தாலாவின் ஆடையை பற்றி பிடித்திருப்போமாக. மேலும் எல்லாம் வல்ல அல்லாஹின் அருள்களின் மழை எப்பொழுதும் நம்மீது பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக. முஸ்லிம் உலகத்திற்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அறிவையும் புரிதலையும் வழங்குவானாக. அவர்கள் வந்திருக்கக்கூடிய வாக்களிக்கப்பட்ட மசி மற்றும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மகதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆவார்களாக. போர்களின் தீய தாக்கங்களிலிருந்து தப்பிப்பதற்காகவும் துவா செய்யுங்கள். முஸ்லிம் நாடுகளில் ஆற்றலை பெறுவதற்காக எந்த போர்கள் செய்யப்படுகின்றனவோ, மேலும் அதன் விளைவாக அப்பாவி பொதுமக்கள் அநீதி எனும் ஆற்றுரலில் அரைக்கப்படுகிறார்களே, அல்லாஹ் தாலா அவர்கள் மீதும் கருணை புரிந்தவாறு அந்த அநீதி இழைப்பவர்களிடமிருந்து விடுதலை அளிப்பானாக. உலகின் பொதுவான நிலைமைகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் தாலா போரிலிருந்தும் அதன் பயங்கரமான விளைவுகளிலிருந்தும் காப்பாற்றுவானாக. போர் நடக்கும் சூழ்நிலையில் அகமதிகளும் அதனால் பாதிக்கப்படுவார்கள் என்பது வெளிப்படையான விஷயமாகும். அல்லாஹ் தாலா அவர்களை அதிலிருந்து பாதுகாத்து வைப்பானாக. அதிலிருந்து தப்பிப்பதற்காகவும் ஒவ்வொரு அகமதியும் தனது இறையச்சத்தின் தரத்தை மேம்படுத்த வேண்டும். இதைத்தான் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. இங்கு UKவிலும் முஸ்லிம்களுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு முயற்சி செய்யப்படுவதாக தெரிகிறது. பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் இது முஸ்லிம்களை குறிவைப்பதற்காக என்பது பொதுவான ஆய்வாளர்களின் சிந்தனையாகும். எவ்வாறு இருப்பினும் இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, இந்த மக்களின் எண்ணங்கள் என்ன என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். ஆனால் நாம் இவ்வாறு துவா செய்ய வேண்டும், அல்லாஹ் தாலா நம்மையும் இங்குள்ள மற்ற முஸ்லிம்களையும் அதன் தீங்கிலிருந்து பாதுகாத்து வைப்பானாக.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நூமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر